الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تلك حدود الله ومن يطع الله ورسوله يدخله جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وذلك الفوز العظيم ومن يعص الله ورسوله ويتعد حدوده يدخله نارا خالدا فيها وله عذاب مهين صدق الله العلي العظيم الله من الذي يغفر அன்பிற்கு சகோதரர்களே அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவலைகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படியான முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் தன்னை முஸ்லீமாக அறிமுகப்படுத்துவதற்கு நாலு இடங்கள் இருக்கிறது. நாலு சந்தர்ப்பங்களில் ஒரு மனிதன் தன்னை ஒரு முஸ்லீமாக, ஒரு முஃமீனாக உலகத்துக்கு, தனக்கு, தன்னுடைய சொசைட்டிக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னை அறிமுகப்படுத்த முடியும். அதிலாக கஷ்டமானதும் முக்கியமானதும் தான் ஒரு மனிதன் தனக்குத்தான் முஸ்லீமாக இருப்பது. என்னுடைய உள்ளம் எனக்கு சொல்ல வேண்டும், நீ ஒரு உண்மையான முஸ்லீம் என்றான். இந்த இடத்தை அடைந்து கொள்வது மிகவும் கடினமான, கஷ்டமான விடயம். ஏன், என்னை பற்றி எனக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனங்கள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியமான பாவங்கள், என்னுடைய உள்ளமும் என்னுடைய அந்தரங்கமும் என்னுடைய வெளிரங்கமும் எப்படி இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். உலகத்திலாக கஷ்டமான ஒன்றுதான் ஒரு மனிதன் தனக்கு தான் முஸ்லீமாக, முஃமீனாக இருப்பது. அதனாலதான் தொழுகையில தக்பீர் கட்டிக்கொண்டு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்னால நாங்கள் சொல்லுவது, வஅன மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லீம் என்பதாக நான் சாட்சியம் சொல்லுகின்றேன். உள்ளத்தில் ஒவ்வொருத்தரும் கையை வைத்து நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம், நான் அப்படிப்பட்ட ஒரு முஸ்லிமாக இருக்கிறேனா, அந்த இடத்தை நான் அடைந்து விட்டேனா, என்னுடைய ரகசியமான வாழ்க்கையும் பரகசியமான வாழ்க்கையும் உண்டாக இருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, சிந்திக்க கடமை பட்டிருக்கிறோம். இது முதலாவது இடம். இரண்டாவது இடம் தான் இபாதாத்துகளில், வணக்க வழிபாடுகளில் முஸ்லீம்களாக நாங்கள் எங்களை அடையாளப்படுத்திக் கொள்வது. அல்ஹம்துலில்லாஹ், அதனை பொறுத்தவரையில் ஒரு காலமும் இல்லாத அளவுக்கு வணக்க வழிபாடுகளை கொண்டு, நோன்பை கொண்டு, தொழுகையை கொண்டு, ஹஜ்ஜை கொண்டு, ஜகாத்தை கொண்டு தன்னை முஸ்லீமாக அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். பள்ளி வாசலெல்லாம் நிறைந்து காணப்படுகிறது, மதரசாக்கள் எல்லாம் வந்திருக்கிறது, ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய மக்கள் கூடியிருக்கிறார்கள், உம்ராவுக்கு போகக்கூடிய மக்கள் கூடியிருக்கிறார்கள். தன்னை ஒரு முஸ்லீமாக அறிமுகப்படுத்துவதற்குரிய இரண்டாவது இடம்தான் வணக்க வழிபாடுகள். இபாதத்துகளை கொண்டு தன்னை முஸ்லீமாக அறிமுகப்படுத்துவது, மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த
பகிரங்கமான முனாபத்துகள் கூட இமாதத்துகளை கொண்டு தன்னை முஸ்லீம்களால் அறிமுகப்படுத்தினார்கள். இமாதத்துகளை கொண்டு, தொழுகையை கொண்டு, ஜிஹாதை கொண்டு, ஹஜ்ஜை கொண்டு, சுஹானல்லாஹ், நாங்களும் முஸ்லீம்கள் என்று சொல்லி அறிமுகப்படுத்திக் கொண்டவர்களில் முனாபத்துகளும் இருக்கிறார்கள், மறந்து விடாதீர்கள். இது மிகவும் லேசானது, இது மிகவும் லேசானது. முஸ்தபில தொழுவது, நோன்பு நோற்பது, ஹஜ் செய்வது, இது கஷ்டமான கர்மம் அல்ல. இதை செய்ய முடியும், செய்து கொண்டிருக்கிறோம். மன தூய்மையை சீவாக்குவானாக, அந்த இடத்தில் இதை பரிபூர்ணமான முஸ்லீம்களாக முஸ்லீம்களாக மாற்றி வைப்பானாக. மூன்றாவது இடம் தான் தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கு நான் முஸ்லீமாக இருப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குடும்பத்தில் முஸ்லீமாக வாழ்வது. மனைவி சொல்ல வேண்டும், என்னுடைய கணவர் ஒரு நல்லவர். குழந்தைகள் சொல்ல வேண்டும், பாப்பாவை பார்த்து, என்னோட பாப்பா மாஷா அல்லாஹ் எனக்கு ஒரு ரோல் மாடல், என்னுடைய தகப்பனார், அவரை போல நான் வாழ வேண்டும், அவரை போல வியாபாரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய குழந்தைகள், என்னுடைய அன்பு மனைவி அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் என்றால் நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம். உங்கள மிக சிறந்தவன் யார் தெரியுமா? பள்ளியில நல்ல பேர் வாங்கினாக்கள் பேச்சு நல்ல பேர் வாங்கினாக்கள் அல்ல, தன்னுடைய மனைவியிடத்தில் நல்ல பேர் வாங்க வேண்டும். என்னுடைய கணவன் பொய் பேசாதவர், என்னுடைய கணவன் துரோகம் செய்யாதவர், என்னுடைய கணவர் மாறுபாடு செய்யாதவர், என்னுடைய கணவர் ஹராம் ஹலால் பேணக்கூடியவர், என்னுடைய கணவர் குடும்பத்தை சேர்ந்து வாழக்கூடியவர். சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தில் நல்லவன் என்ற பெயரை வாங்கிவிட்டேன். என்னுடைய மனைவிமார்கள் எல்லாம் எனக்கு சொல்லிவிட்டார்கள், என்னுடைய குழந்தைகள் எல்லாம் எனக்கு சொல்லிவிட்டார்கள், என்னை சூழ வாழக்கூடிய என்னுடைய குடும்ப அங்கத்தவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள், அந்த பெயரை நான் வாங்கிவிட்டேன். தயவு செஞ்சு சொல்லுகின்றேன், இந்த ஜும்மாவை இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு பேசி இனத்துல முடிச்சுட்டு போகாம இது ஒரு அமானிதமாக எடுத்துக்கொண்டு போய் இன்றைக்கு நாளைக்கு உள்ள இதை வீட்டுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம், வீட்டுக்குள்ள கதைங்க. இது ஒரு அமானிதம், இது ஒரு செய்தி அல்ல, இது ஒரு அமானிதம். நல்ல மனைவி யார் தெரியுமா? கணவன்ட பேர் வாங்க வேண்டும் நல்லவள் என்பதாக. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய புகாரி ஷரீஃப் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்கிறார், நபி பட்டம் கிடைத்து மூன்று மனுஷியாரங்கள் போகிறது, மூணு நாள் அல்ல, மூணு மனுஷியாரங்கள் சந்தர்ப்பத்தில் பயந்து விட்டார்கள், நடுங்கி விட்டார்கள். ஏனென்றால் முதலாவது சந்தர்ப்பம் சந்திக்கிறார்கள், ஒரு மலையின் மீது இந்த குரானை இறக்கி வைத்திருந்தால் அது உசுந்து இருக்கும், சுக்குனால் நூறாக இருக்கிறது குரான் சொல்லுகிறது. என்ன வருடம் எந்த மனைவியோட வாழ்ந்தார்களோ அந்த மனைவியை நோக்கி வீட்டு போடி வராங்க. வீட்டுக்குள்ளார்கள் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஏன் தெரியுமா காரணம்? இங்க குடும்பத்தில் மிச்சம் நல்லவர் என்ற பேர் வாங்கிட்டீங்க. குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார். நீங்க குடும்பத்தை சேர்ந்து வாழ்றீங்க, விருந்தாளிகளை கவனிக்கிறீங்க, வீட்டுக்கு கேட்டு வரக்கூடிய மக்கள் யாரையும் கொடுக்காம திருப்பி அனுப்ப மாட்டீங்க. நீங்க உதவி மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு உங்களை கொண்டிருந்த யாரும் கிடையாது. இப்படிப்பட்ட உங்களுக்கு ஏதும் நடக்க முடியுமா? யாரு சொன்னது? நண்பர்கள் சொன்னதல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற மனைவி சொன்னது. அன்பானவர்களே, அன்பானவர்களே, மனைவிதத்தில் நல்லவன் என்ற பேர் வாங்க வேண்டும். குழந்தைகள் சொல்ல வேண்டும், குழந்தைகள் எங்கட வாப்பா, எங்கட பெற்றோம், நாம குடுத்து வச்ச பிள்ளைகள் இந்த மாப்பத்து குழந்தைகளாக பிறந்து விட்டோமே என்று சொல்லி என்னுடைய குழந்தைகள் சொல்லுவாங்க என்றால் நான் சோர்க்கவாதி, நான் சோர்க்கவாதி. என்னுடைய குழந்தைகள் வாயால சொல்றாங்க, இல்ல உள்ளத்தால சொல்றாங்க. ஏன் தான் இந்த குடும்பத்தில் பிறந்தோமோ தெரியாது. அல்லாஹ் ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறானோ தெரியாது. இவர்களைத்தானா என்னுடைய பெற்றோர்களாக அல்லாஹ் ஆக்கிவிட்டார் என்று சொல்லி என்னுடைய குழந்தை என்னை பற்றி நினைப்பான் என்றிருந்தால், அன்புக்குரியவர்களே, எனக்கு ஜட்மம் யாரும் தர தேவையில்லை. இந்த குழந்தைகளே ஜட்மம் தந்துவிட்டார்கள். இது மூணாவது இடம். தன்னுடைய இஸ்லாத்தை தன்னை பற்றி வெளிப்படுத்தப்பட வேண்டிய மூணாவது இடம். ஒன்று சொன்னேன், எனக்கு நான் முஸ்லீமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, வணக்க வழிபாட்டில் முஸ்லீமாக இருப்பது ஆக லேசான விடயம், ஆக லேசான விடயம். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, மனைவிக்கு கன்னத்தில் அடிச்சுட்டு வந்து முதல் சப்தத்தோட கூடியவர்கள், பெற்றோர்களை பார்த்து திட்டி திட்டி விட்டு திட்டி விட்டு, நீ எப்பதான் மௌத்தாகவையோ தெரியாது என்று சொல்லி தாயை பார்த்து திட்டி விட்டு வந்து தயாருள்ளே கூட கூடியவர்கள் இருக்கிறாங்க. நாலாவது ஆக கஷ்டமான இடம் தான் ஆக கஷ்டம், டீலிங்ல கொடுக்கல் வாங்கல்ல முஸ்லீமாக இருப்பது, பிசினஸ்ல முஸ்லீமாக இருப்பது. இந்த இடத்தில் முஸ்லீமாக வாழ வேண்டும். குர்ஆன் இதை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. நீ எப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் மேனாக இருக்க வேண்டும், நீ எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும், உங்களுடைய ஹராம் ஹலால் எப்படி பேணப்பட வேண்டும். ஹராம் ஹலால் என்பது வெறுமனே வட்டி வாங்குவது மட்டுமல்ல. கொஞ்சம் பேருக்கு நினைப்பது தெரியுமா, இல்ல நாங்க இப்ப இஸ்லாமிக் பேங்க்ல இருக்கிறோம், அங்க போய் சேர்ந்துட்டா அது ஹலால் ஆகிவிட்டது, அதுக்கு பிறகு ஏமாற்றம் செய்யலாம், வாக்கு மீறலாம், அளவை நிறுவையில் குறை செய்யலாம், எப்படியும் கட்டலாம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குடுக்கல் வாங்கல் பிசினஸ்ல டீலிங்ல நான் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும். அதனால தான் சொல்லுகின்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்ற பெயர் வாங்குறதுக்கு முன்னால, தாயி என்ற பெயரை வாங்குறதுக்கு முன்னால, ரசூல் என்ற பெயர் வாங்குறதுக்கு முன்னால், இந்த பெயர்கள் எல்லாம் நபி என்ற, ரசூல் என்ற, தாயி என்ற, சுவாத் என்ற, சுபஹானல்லாஹ், இந்த பெயர்கள் எல்லாம் நாற்பதுகளுக்கு உண்மை சொல்லக்கூடியவர், பொய் பேச மாட்டார். சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லா 63 வருட காலம் வாழ்ந்தாங்க. ஆரம்ப 40 வருடத்துல வாங்கி கொண்ட வெண்டேர் என்ற பெயரு தான் என்ன பெயர் தெரியுமா? அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர். எதையும் நம்பலாம், இவர்களுக்கு நம்பி செல்லலாம், நம்பி கொடுக்கலாம், நம்பி வாழலாம். அல் அமீன். இரண்டாவது அஸ்வாபிக், உண்மை சொல்லக்கூடியவர், பொய்யேசமாட்டார். அன்புக்குரிய நண்பர்களே, இந்த இடத்தை நாங்கள் அடைய வேண்டும். எப்ப இந்த இடத்தை நாங்கள் அடைவோமோ அன்றைக்கு இந்த நாட்டில் எங்களுடைய முன்னோர்கள் எவ்வளவு கண்ணியவான்களா இந்த நாட்டில் வாழ்ந்தார்களோ அதே இடத்துக்கு நாங்கள் மீண்டும் வந்து விடுவோம். நிச்சயம் கொடுக்கல் வாங்கல, தொழில் வாக்கு நிறுவது, ஏமாற்றுவது, மாறுபாடு செய்வது, கடனை வச்சுக்கொண்டு, கடன் என்று சொல்லும்போது வெறுமனை நினைக்க வேண்டாம். பேங்குக்கு கொடுக்கிற கடன், மக்களுக்கு கொடுக்கிற கடன் மட்டுமல்ல, எலக்ட்ரிசிட்டி பில்லும் கடன், வாட்டர் பில், தண்ணி பில், அது கடன். அது கடன். முன்சுடலுக்கு கட்ட வேண்டிய அசெஸ்மெண்ட் டாக்ஸ் கட்ட இல்லாத கடன். ஜனாதாவை தொழிலிக்க மறுத்தாங்க. சொல்லுவாடா சாஹிபுக்கும், நீங்க உங்களோட நண்பரை தொழிலிச்சுக்கும் போது சொன்னாங்க, கடனாளியாக கடனை திருப்பி கொடுக்கிறதுக்கு வசதி இருந்தும் அதை இழுத்தடிக்கிறார், ரபர் பண்றாரு, கொடுக்கிறாரு, லேட் பண்றாரு, என்ன அவசரம் உங்களுக்கு கேட்கிறாரு. சொன்னாங்க, இது பாவம் அல்ல, இது அநியாயம். பாவம் செய்தவனுக்கு மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும், அநியாயம் செய்தவனுக்கு மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கிடைக்க மாட்டாது. யாருக்கு அநீ இணைத்தீர்களோ அவன்கிட்ட தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். மறந்துவிடாதீர்கள், பாவம் செய்தவன் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பான். துறை இல்லையா அம்மா, மன்னித்துக் கொள். ஹஜ் செய்ய இல்லையா அம்மா, நீ மன்னித்துக் கொள். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போம். கொடுக்க வேண்டிய கடனை துருக்கையில் எழுத்தளிக்கிறோம், பிரபர் பண்றோம். கொடுக்காம இருக்கல்ல, கொடுப்பீங்க, ஆனா கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு கொடுக்க இல்ல. சொன்னாங்க, அநியாயம், அநியாயம், அநியாயம் செய்தவனுக்கு மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கிடையாது. அநியாயம் செய்தவனுக்கு மன்னிப்போ யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுதான் யதார்த்தம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, இந்த 4 பகுதிகளையும் உள்வாங்கிக் கொண்டால் மட்டும்தான் நானும் நீங்களும் உண்மையான ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும். அல்லாஹ் என்னைக்கு உங்களையும் அப்படிப்பட்ட முஸ்லீம்களாக வாழவிப்பார்கள், அப்படிப்பட்ட முஸ்லீம்களாக ஆக்கி வைப்பார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, மீதவிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை உடன் பங்கு கொள்ள நினைக்கிறேன். பொதுவாக பள்ளி வாசல்கள்ல ஜனாதாக்கள் கொண்டு வந்து வைக்கப்படும். ஜனாதாவுக்கு முன்னால ஜனாதா தொழக்கூடிய விதம், ஜனாதாவை பற்றியுள்ள சில வார்த்தைகள் பேசுவார்கள். அதுல சொல்லுவாங்க, ஒரு ஜனாதா முத்து செய்ய வேண்டிய கடமைகள் 4. அது 4 அல்ல, அது 7. ஜனாதா அடக்கும் வரைக்கும் 4, அடக்கினத்துக்கு பிறகும் இருக்கிறது. ஒருவர் மௌத்தாகிவிட்டார், யாராகவும் இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், யாரு மௌத்தானாலும் சரி, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 4 அல்ல 7. ஞாபகத்தில் வச்சுக்கொள்வோம், 4 விடயத்தை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். குளிப்பாக்குவாங்க, கமன் செய்வாங்க, தொழிலிப்பாங்க, அடக்கம் செய்வாங்க. மாஷா அல்லாஹ், எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய முன்னோர்கள், நாங்கள் அல்ல, நாங்கள் வாழ்வதற்கு பிறப்பதற்கு முன்னாலேயே எங்களுக்குரிய மையவாணிகளை எல்லாம் உருவாக்கி விட்டு போய்விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மீதான கூறி கொடுப்பார்கள், அல்லாஹுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பார்கள். எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் கொழும்பை பொறுத்தவரையில் முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி 4 பெரிய மையவாணிகள் இருக்கிறது. இது நாங்கள் வாங்கினதல்ல, எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூகம் எங்களுக்காக வாங்கி வைத்து விட்டு போல இருப்பதற்கு இன்றைக்கு முடியுமா ஒரு மக்பராவை வாங்குவதற்கு? இன்றைக்கு முடியுமா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கபரஸ்தானை உருவாக்குவதற்கு? இந்த ஜனாதா மையமாதி நடக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ஜனாதாவும் இதனை உருவாக்கிவிட்டு போனவர்கள், இதனை செய்துவிட்டு போனவர்களுக்கு நீங்கள் துஆ செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி அவருடைய மன்னரைகளுக்கு அவருடைய நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் தான் உண்மையான பொறாமைப்பட வேண்டியவர்கள். ஒவ்வொரு ஜனாதாவும் அடக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய மன்னரைகளுக்கு நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. முடிவு செய்யுங்கள், அப்படிப்பட்ட ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு போக வேண்டும், அப்படிப்பட்ட ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு போக வேண்டும். என்னுடைய திருநாமம் அப்பதான் வாழும் மறந்துவிடாமல் ஒரு ஜனாதாவுக்கு செய்ய வேண்டிய நாலு கடமைகள் செய்துவிட்டோம். அஞ்சாவது கடன் என்ன தெரியுமா? சில உலமாக்கள் சொல்றாங்க அடக்கப்படுறதுக்கு முன்னாலேயே அது செய்யப்பட வேண்டியதுதான், அதுதான் அந்த ஜனாதாவுடைய கடன். ஜனாதாவுடைய கடன் இல்ல ரெண்டு விஷயத்தை பிரணிக்கும் நன்றாக. ஒன்று, ஜனாதா உங்களுக்கு தர வேண்டிய கடன். நீங்க ஜனாதாவோட டீல் பண்ணி இருக்கிறீங்க, அது உங்கள்கிட்ட நீங்க கடன் கொடுத்திருந்தா உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கும், உங்கள்கிட்ட விட்னஸ் இருப்பாங்க, உங்களுக்கு மோகேஜ் இருக்கும், அதெல்லாம் முறையாகத்தான் நீங்க செஞ்சிருப்பீங்க. அந்த முறை பிரகாரம் அந்த கடனை கிளைம் பண்றதுக்கு நீங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இல்லாம அவருடைய மனைவியை பேசி டார்ச்சர் பண்றதுக்கோ, அவருடைய பிள்ளைங்களை கிட்னப் பண்றதுக்கோ, அவங்களோட வீட்டுக்கு திறக்கணுக்கோ அந்த அதுக்கு உங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நீ ஒருவருக்கு கடன் கொடுக்கிறீங்களா? எப்படி கடன் கொடுக்கணும்? சும்மா கொடுக்கறேன் இல்ல, அதுக்கு ஒரு முறை இருக்குது, அது ஒரு டாக்குமெண்ட் ஆக வேண்டும், அதுக்கு ஒரு மோகேஜ் வேண்டும், அதுக்கு ரெண்டு விட்னஸ் தேவை, அதுக்கு ரெண்டு கரண்டர் தேவை. இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகுதான் ஒரு கடனை கொடுக்கணும். இல்ல நீங்க சும்மா கொடுத்தீங்கன்னா அதை நீங்க சும்மா அலாச்சதி போட்டுடுங்க, அவ்வளவு அவசியம். அதை போய் ஒன்று வெள்ளாட்டி தூக்குவேன், கோட்டுக்கு எடுப்பேன், குடும்பத்தை சீரழிப்பேன் என்று நீங்க சொன்னா அம்மாவும் உங்களுக்கு நேரிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார், அம்மாவும் உங்களை சீரழிப்ப நடந்து விடாதீர்கள். அர்த்தத்தோடு சொல்லுகின்றேன், ஒன்று ஜனாதா உங்களுக்கு தர வேண்டிய கடன், அந்த கடனை வேறு கொண்டு அவங்களுக்கு மன்னிக்கலாம், மன்னித்து விடலாம், அல்ஹம்துலில்லாஹ், அது உங்களுடைய. இரண்டாவது மிக முக்கியமான விடயம் தான் ஜனாதாவுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கடன். இதை பற்றி பொதுவாக பேசப்படுவது குறைவு. நான் சொல்றேன் கேட்டுக்கொள்வோம், நீங்க ஜனாதாவுக்கு கொடுக்க வேண்டிய கடன் அது ஜனாதாவுடைய கடன் அளிப்பது, அது அநாதைகளுடைய கடன், அது விதவையுடைய கடன், அது அனந்தர சொத்து. நான் ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன் என்றால் அவர் மௌத்தாகிட்டாரே, இந்த 1 லட்சம் ரூபாய் அந்த சந்தூக்கில இருக்கக்கூடிய அந்த வெள்ள குடவையில சுத்தரிக்கப்பட்டிருக்கூடிய அவருக்குரிய கடன் அல்ல கைது. இது யாருக்கு போக வேண்டிய கடன் என்று சொன்னால் இது இந்த ஜனாதாவுடைய அனந்தரக்காராக்கள். இவர் மௌத்தாகத்துள்ள இவருடைய மனைவி ஒரு 6 மாச குழந்தைய பிரெக்னன்ஸாக 6 மாச குழந்தைய சுமந்திருப்பார்கள். நான் கொடுக்க வேண்டிய 1 லட்சம் ரூபாய் போல இந்த குழந்தைக்கு ஒரு பங்கு இருக்குது, நடந்து விடாதீர்கள். இது அனாதைகளுடைய சொத்து, விதவைகளுடைய சொத்து, ஏழைகளுடைய சொத்து. எனவே கடன் கொடுக்க வேண்டியவர்கள் அந்த விடயத்தில் விளையாடிவிட வேண்டாம், அது அனாதைகளுடைய சொத்தாக இருக்க வேண்டால் நீங்க சாப்பிடுவது நரகத்துடைய நெருப்பை சாப்பிடுறீங்க. இது குர்ஆன் சொல்லுது. விரிவாக பேசப்பட வேண்டும், தீப்பா பேசப்பட வேண்டும், அழகா பேசப்பட வேண்டிய கணையங்கள் இது. இந்த கணேகமான மக்களுக்கு தெரியாது, பத்தர் மௌத்தாகிட்டா அது என்னவோ அவர்களுக்கு ஸ்வீட் கேட் முடிஞ்சது போல, அது எனக்கு அல்லாஹ் தந்த ஒரு ஞானத்தை அருள் என்பதாக நினைக்கிறார்களோ தெரியாது. மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக அன்பாக சொல்லுகின்றேன், அந்த பாவத்துக்கு சௌபா செய்வோம். அதை செய்து கொண்டு சச்சா, அதை செய்து கொண்டு தக்காத்து கூட கடமை இல்லை உங்களுக்கு, தக்காத்து கூட கடமை இல்லை. தக்காத்தை விடவும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியதுதான் திருத்தப்பட வேண்டிய கடன் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அஞ்சாவது ஒன்றுதான் குர்ஆன் சொல்லுகிறது, மின் பஅதி வஸீயத்தின் யூஸா பிஹா. சில மக்கள் இருக்கிறாங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்தோட சொத்துக்களோட உடமைகளோட இருக்கக்கூடிய மோகம் இருக்குதானே, ஜீவிய காலத்துல அவர்களுக்கு அவங்களோட இருக்கிற சொத்துக்கள் ஒரு சொத்தை தர்மம் செய்வதற்கு, வக்ஃபு செய்வதற்கு, நல்லவைகளுக்கு கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க ஏன்னா மனிதனுக்கு அந்த ஆசை இருக்கு, சொத்துக்கள் மீது ஆசை. அந்த பில்டிங், இந்த ஸ்டேட், அந்த ஊடு, இந்த இது, இந்த ப்ராப்பர்ட்டி, இது எல்லாருக்கும் உள்ளது, இதை யாராலையும் இல்லை என்று சொல்ல முடியாது. மனிதனுடைய ஆசைகள் இது இருக்கத்தான் செய்யும், இது இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டார். இது ஆனாலும் அந்த ஆசை எந்த அளவுக்கு அவருக்கு ஆசை வந்துட்டு அவருடைய மௌத்துக்கு பிறகு எதையாவது எடுத்துக்கொண்டு போவேன் பார்வையை விட்டு அவர் அப்படியே மரத்தெடுக்க இருக்கிறது. அல்லாஹுடைய நபி சொல்றாங்க, அப்படிப்பட்ட கஞ்சர்கள், அப்படிப்பட்டவர்களோடையும் அல்லாஹ் இரக்கம். அல்லாஹ் சொல்றான், சரி ஜீவிய காலத்துல வாழ்ற காலத்துல கடைசி ராவாகவும் இருக்கலாம் என்று சொல்லி யோசனைப்படுத்தும். அப்ப யோசிப்பாங்க, அதை ஒன்றும் கொண்டு போகவில்லையே, எல்லாத்தையும் வச்சிருக்கானே போறேன், நாளைக்கு எல்லாரும் பங்கு போட்டுக் கொள்வாங்க இல்லையா, நான் வெறும் கையோட தானே அவருக்கு போறேன் என்ற யோசனை பொருட்கும். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஜவா உனக்கு ப்ராப்பர்ட்டி எல்லத்துல டீல் பண்ண இயலாது, போன்ற ஓனர்ஷிப் எடுத்துட்டேன், ஆனாலும் மூணில் ஒன்ற மட்டும் செய்யறதுக்கு உனக்கு அவகாசம் இருந்து கொண்டு வாயில பேச்சு வரவில்லை, மூச்சில பட்ட வாயில பட்ட போட்டிக்குது, மகனை கூப்பிட்டு சொல்றாரு வாப்பா, அங்க லாயரும் இல்ல, அங்க விட்னஸும் இல்ல, அந்த பக்கத்துல டாக்டர் இருக்கிறார், அவர் வேற மொழி பேசக்கூடியவரு, வாப்பா மகனை பார்த்து என்னவோ சொல்றாரு, அந்த செல்வின இந்த இடத்துக்கு கொடுத்தது, இந்த பள்ளிக்கு கொடுத்ததுன்னு சொல்லி வாப்பா சொல்றாரு மகனை பார்த்து, இந்த வாப்பாக்கு பிறந்த மகன் எப்படி இருப்பாரு. அம்மா குரான் சொல்றார், வாப்பா பேசுற பேச்சு மகனுக்கு நல்லதா புரிந்து விளங்குது, வாப்பா இதைத்தான் சொல்றாரு, ஆனா அவன் அதை கொடுக்க இந்த திரட்டி எடுத்துட்டாரு, என்னவோ வாப்பா சும்மா மருந்து குடிச்சு உழம்பினாரு, என்னவோ மயக்கத்துல பேசினாரு, என்னமோ வாப்பு கடமாற்றத்துல சொன்னாரு, அது ஒன்றும் இல்லை என்று சொல்லி இவரதை மறைச்சாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த சொத்து உனக்கு ஒரு நாளும் ஹலாலாக முன்னால குறைந்தபட்சம் ஏதாவது ஒன்றை வக்ஃபு செய்யுங்கள். இந்த மையவாதி உருவாக்கப்பட்டது போல, இந்த பன்னிவாதம் உருவாக்கப்பட்டது போல, நல்ல நல்ல விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருப்பது போல, ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு போக வேண்டும். அவருக்கு நசீபு கிடைக்கவில்லையா, குறைந்தபட்சம் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த வசியத்து நிறைவேற்றப்பட வேண்டும், அந்த வசியத்து நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்குரிய கண்டிஷன் இருக்குது, அது இருக்கக்கூடிய உலமாக்கள் அணுகி, அழகான சட்டங்களை படித்து வைத்திருக்கக்கூடிய லாயர் அணுகி, எங்களை வாப்பா இப்படிப்பட்ட ஒரு வீரர் இருக்கிறாரு, இப்படிப்பட்ட லாஜில் இருக்குது, இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும், இதுக்குரிய சரியாவுடைய சட்டம் என்ன என்ற விளங்கினத்துக்கு பிறகு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட வேண்டும், அது பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கு பிறகுதான் அனந்தர சொத்து பிரிக்கப்பட வேண்டும். இப்ப விளங்கிக்கோ, அனந்தர சொத்து எப்ப பிரிக்கோடாம், வாப்பா மௌத்தாகிட்டாரு, உம்மா இதால் இருக்கிறாங்க, இத்தாவுக்கு பிறகு பார்ப்போம் என்ற கதை இல்ல, மூன்று நாட்களுக்கு உள்ள அனந்தர சொத்து பிரிக்கப்பட வேண்டும். ஒன்றுக்கு சரியாவுடைய சட்டம், ஒன்றுக்கு லீகல் சட்டம், லீகல்ல போய் அதை நாங்கள் டெஸ்டமோனியல் கேஸ் எல்லாம் போட்டு அது வாரத்துக்கு டைம் எடுக்கும், அது போறது போக போகட்டும், சொத்து பிரிக்கப்பட வேண்டிய நேரம் அது வெகு விரைவாக அவசரமாக. சில இடங்களில் சில பிரச்சனைகளை பார்த்தா வாக்கம் அவுத்தால் 20 வருஷமாச்சு இன்னும் சொத்து பிரிக்கப்பட இல்லை. அதுக்கிடையில சொத்துக்கு சொந்தக்காரர்களாக வரவேண்டிய 2-3 பேர் மௌத்தாகிட்டாங்க. இல்ல இல்ல இத்தாவில் இருக்கிற தாய் இருக்கட்டும், பிரெக்னன்ஸாக இருக்கக்கூடிய மனைவி இருக்கட்டும், பிரெக்னன்டாக இருக்கிற மனைவி இருக்கட்டும், அவரிடத்துல இத்தாவில் இருக்கிற தாய் இருக்கட்டும், அவரிடத்துல சுபகாரம்மா குழந்தைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும்.
மூத்த மனைவி
மனைவிக்கு எப்படியோ விளங்குது, என் கணவன் இன்னொருக்காக செஞ்சிருக்கிறாரு என்று அவர் புரிந்து கொள்வார். இப்ப ஏதோ தேடி பார்த்துட்டா அட்ரஸ் தெரியும், இடம் தெரியும், இந்த வீட்டுலதான் இருக்கிறார் என்று தெரியும், எல்லாத்தையும் அறிஞ்சு கொண்டு அவ மௌனமா இருந்துட்டா அவ உள்ளத்தால சொன்னா இது அம்மா அவருக்கு கொடுத்த ரைட்ஸ், இதுல கைத்து நான் பல போன்றது கிடைக்க அதிகாரம் இல்லை என்ற நொலே அவர்கிட்ட இருந்ததின் காரணமாக அவர் சொல்லித்தான் அறிவிக்க சொல்லி. கொஞ்ச நாள் போகையில் அந்த கணவன் மௌத்தாகி விட்டார், மாப்பிள மௌத்து, சொத்து இருக்குது, கணக்கு செஞ்சா எட்டால திரிக்கோணம், ஏழு பங்கு போகுது ஆம்பளை புள்ளைக்கு, ஒரு பங்கு தான் இந்த ரெண்டு பெண்களுக்கு பேரு திரிக்கோணும். மௌத்து வரைக்கும் சொல்ல இல்லை, இது எனக்கு ரெண்டு இன்னொரு மனைவி இருக்கிறார் என்ற செய்தி சொல்ல இல்லை. ஆனா மனைவிக்கு தெரியும், அந்த மனைவி என்ன தெரியுமா செஞ்சா, மிச்சம் உள்ள பங்க அவளை பங்க சரியா ரெண்டா பிரிச்சு 50 வீதத்தை எடுத்துக்கொண்டு மத்த 50 வீதத்தை இன்னொரு கையில போட்டு அவளை வீட்டுல இருந்த சேவன் வேர்க்கு சொன்னா இந்த இடத்துல இந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வீட்டுக்கு போய் அந்த வீட்டு பெண்ணுக்கு சொல்லுங்க, உங்களோட கணவன் மௌத்தா இருந்தாரு, அவருடைய அகங்காரம் பத்தி இதா இருக்குது, இதை எடுத்துக்கோங்கோ, எங்க வீட்டுடைய மேடம் எனக்கு தந்த அவங்க கொடுக்க சொல்லி சொல்லி இதை கொடுத்த சந்தர்ப்பத்துல அந்த பெண்மணி ஒரு டாக்குமெண்ட் எடுத்தா அவரு டிராப்ட்ல இருக்கு, அவர் எடுத்து சொன்னா ஏந்த கணவன் 3 மாதங்களுக்கு முன்னால எனக்கு விவாகரத்து தந்து என்ன அவர் செட்டில் பண்ணிட்டு நான் அந்த விவாகரத்து டிவோர்ஸ் வாங்கி கொண்டு இதாவையும் இருந்துட்டு இந்த சொத்து எனக்கு சுருமையானதல்ல, இது அனந்தர சொத்து, இது அவட சொத்து, அவருக்கு கொடுத்திருந்தோம் என்று சொல்லிட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. இந்த இஸ்லாம் எப்ப வரப்போ, இந்த இஸ்லாம் எப்ப வரப்போகுது, இது நான் சொல்லுவது கதை அல்ல, இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கு என்ன தெரியுமா, கதை மின்பால் இருந்து சூழ கதை அல்ல, இன்றைக்கு வைக்கிற மென்டாலிட்டி என்ன தெரியுமா, நீங்க வேணும்டா வினா செஞ்சு தந்தோம், நான் தான் மனைவியாக இருப்பேன், வேறத்தரும் மனைவியாக வரக்கூடாது. ஏன் மனைவியாக நீங்க நிக்காக செஞ்சா சொத்துக்கள் எல்லாம் பிரிந்து வைத்திடும், சொத்துக்கள் டிவைட் ஆகும், என் கணவன் மனைவி இந்த உறவு சொத்துக்காக வேண்டியா, கணவன் மனைவி இந்த உறவு வெறுமனை இந்த மெட்டீரியலுக்காக வேண்டியா. அன்புக்குரியவர்களே, பேசுவோம், கலைப்போம், படிப்போம், அவள் செய்வோம், வாழ்க்கையை வெற்றி பெறுவோம். அம்மா சுபான புத்தாரா, எனக்கும் உங்களுக்கும் இந்த அனந்தரசத்து சம்பந்தமாக செல்வந்தர்கள் மட்டுமல்ல அனைத்து சகோதரர்களும், வாலிபர்கள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் அனைவரும் படிக்க வேண்டும். என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது, எது ஹலால் எது ஹலால், அம்மா என்ன சொல்லுகின்றார், கருவில இருக்கிற புள்ளைக்கு குறுப்பர் வந்தா அது ஆம்பளையா தூங்குவா, அது ஒன்றா வெண்டா, அது உயிரோடு பிறக்குமா மௌத்தாகி பிறக்குமா, சுபாவமா சுபாவமா, பிறக்கிறப்பு ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை, ரெண்டுக்கு மனையில பிறந்தா என்ன சத்தம், சுபா மார்க்கம் நிலத்தடி மார்க்கம் துள்ளிடமா அழகா சொல்லுகின்றது. அம்மா சுபானல்லாஹ் பாதுகாப்பாயாக.